الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا.
صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من سره أيمد له في عمره ويزاد له في رزقه فليصل رحمه وليبر والديه أو قال أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஇங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வே நல்லடியார்களே, உலகத்திலே யாரிடம் கேட்டாலும் எல்லோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பதில் கேள்வி என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் செலவு விஷயங்கள் வருவாய் செலவு எப்படி இருக்கிறது, சம்பாதிப்பது போதுமா அல்லது செலவு கூடுதலாக இருக்கிறதா கடனா என்ற கேள்விக்கு அநேகமானவர்களுடைய பதில் எவ்வளவு சம்பாதித்தாலும் சம்பாதிப்பதை விட செலவு கூடு, பொருளாதார நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை. இதோடு பதில் உங்களுடைய சுகம் எப்படி இருக்கிறது, ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஏதாவது ஒரு நோயை சொல்லாதவர் மிக குறைவாக இருக்கும். ஒரு நோயும் எனக்கு இல்லை, ஆங்காங்கே வருகின்ற காய்ச்சலையும் தடுமலையும் தவிர வேறு நோயே கிடையாது என்று சொல்பவர்கள் மிக குறைவாக இருக்கும். அவருக்கு தெரியாத நோய் அவருக்கு இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எந்த தலைப்பில் இருந்தாலும் இந்த இரண்டுக்குள் அடங்குகிறது. எந்த ஒரு பிரச்சனை எடுத்து பாருங்கள், இந்த இரண்டுக்குள்ளும் அடங்குகிறது. பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, பாடி ப்ராப்ளம், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், இந்த இரண்டும் தான் பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜெயிலுக்கு போனவர்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக எடுத்துக்கொண்டால் இரண்டு சாரா இருந்தான், கொலை கொள்ளை அல்லது தகாத உறவுகள், இதெல்லாம் எதற்காக, கொலையும் கொள்ளையும் எதற்காக, பணத்துக்காக. தகாத உறவும் பாவனைகள் எதற்காக, அவர் நினைக்கிற எனக்கு உடலுக்கு சுகம் என்பதற்காக, இரண்டும் தான் பிரச்சனை. இரண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் இந்த முழு உலகத்திலும் பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகிறது. பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஈமான் இல்லாதவர்கள் வட்டி பக்கம் போகிறார்கள், வட்டி ஏமாற்றுகிறார்கள், கலப்படம் செய்கிறார்கள், வஞ்சகம் செய்கிறார்கள்,
அல்லது மற்றவனுடைய கடையிலே 20 வருடம் 25 வருடம் என்று செய்துவிட்டு சொந்தமாக்குகிறார்கள், வீட்டை சொந்தமாக்குகிறார்கள். எந்த அளவு அந்த பொருளாதார பிரச்சனைக்கு கை வைக்கிறார்கள் என்றால், சில மஸ்ஜிதுகளுடைய சொத்துக்கள் கூட தன்னுடைய சொந்த சொத்தாக பாவிக்கப்படுகின்ற ஒரு காலம். இந்த மஸ்ஜிதை சொல்லவில்லை, சில மஸ்ஜிதுகளுக்கு பஜார்களிலே கடை இருக்கும், கட்டிடம் இருக்கும். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு நாளைக்கு அந்த 100 ரூபாய் தான் கூலி. ஆனால் ஒரு நாளைக்கு 8000-10000 கூலி கொடுக்க வேண்டிய கிடைக்கும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இரண்டு பிரச்சனை இல்லாத மனிதர் இன்று உலகத்தில் கிடையாது. இரண்டு பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் தேடுகின்ற வழிதான் தவறானது. கண்ணியமானவர்களே, ஒருவர் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் தொழில் செய்கிறார், இன்னும் ஒருவர் 12 மணித்தியாலம் செய்கிறார், இன்னும் ஒருவர் 20 மணித்தியாலம் செய்கிறார். எவர் எத்தனை மணித்தியாலம் செய்தாலும் அன்றைய தினம் அவருக்கு அலந்த ரிஸ்கை விட ஒரு தூசியை கூட சம்பாதிக்க முடியாது. இது கதாகதருடைய நம்பிக்கை. 10 மணித்தியாலம் செய்பவர் 8 மணித்தியாலம் செய்பவரை விட கூடுதலாக சம்பாதிக்கலாம் என்று நினைப்பது அது மடத்தனம். உதாரணம் சொல்கிறேன், என்னுடைய பிரதான தலைப்புக்கு நான் இன்னும் வரவில்லை. உதாரணம் சொல்கிறேன், ஒரு டேங்க் இருக்கிறது, வாட்டர் டேங்க், தண்ணி நீர் தாங்கி தண்ணி டேங்க் இருக்கிறது. அந்த டேங்க் 100 லிட்டர் என்று வைப்போம். 100 லிட்டர் தண்ணீர் உள்ளே இருக்கிறது. ஒரு டெப் போடுகிறோம், ஒரு டெப். அந்த 100 லிட்டர் தான் அந்த டெப்பால் வரும். அதே டேங்கிக்கு 4 டெப்புகள் போட்டாலும் அந்த 100 லிட்டர் தான் 4 டெப்புகளாலையும் வரும். மேலதிகமாக ஊற்றி நிறைப்பது அது வேறுபடைய. அந்த 100 தான் 4 டெப்பாக வரும். 4 கடை திறந்தாலும் அலந்தருக்கு தான் வரும். ஒரு சோற்று மணி கூட சம்பாதிக்க முடியாது. 4 கடை திறந்தாலும் அலந்தருக்கு தான், ஒரு கடை நடத்தினாலும் அதே ரிஸ்க் கிடைக்கும். களவெடுப்பதும் அலந்தருக்கை தான், வட்டி கெடுப்பதும் அலந்தருக்கை தான், ஏமாற்றுவதும் அலந்தருக்கை தான். ஹராமாக இருக்கிறோம், அலந்தருக்கை தான் களவெடுக்கிறோம். எனக்கு நமக்கு ஹலாலாக கிடைக்க இருக்கிறது, சற்று தாமதித்து அவசரப்பட்டு ஹெரோயின் விற்கிறோம். மூட்டக்கணக்கில தூக்கி தூக்கி நாட்டாமை வேலை செய்து ஹலாலாக சம்பாதிக்க வேண்டிய அந்த ரிஸ்கை அவுன்ஸ் கணக்கிலே தேடுகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவுன்ஸ் கணக்கை மாற்றினால் பொக்கட் நிறையும், செஜிரோ வரும். காலப்போக்கிலே வெளிநாடுகளிலும் பில்டிங் வரும். அலந்த ரிஸ்க் தான். சொல்ல வருகின்ற என்னுடைய தலையங்கம் ஹலாலான தொழில் அல்ல. இந்த தலையங்கத்தை நான் நினைப்பேன், அது உங்களுக்கு சற்று யோசிக்க தூண்டும். ஆனால் குரானையும் ஹதீஸையும் தான் பேச போகிறேன். இரண்டு பிரச்சனைகளின் தீர்வு நமது வீட்டுக்குள் இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். 4 கடையில் அல்ல, 2 கடையில் அல்ல, அல்லது என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்தால் தான் சம்பாதிக்கலாம், அல்லது சைனாவுக்கும் துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் போனால் தான் சம்பாதிக்கலாம் என்பதல்ல. இலங்கையில் இருந்து கொண்டு சம்பாதித்தாலும் வளர்ந்தருக்கு தான், மெடகஸ்கார் போய் சம்பாதித்தாலும் வளர்ந்தருக்கு தான், என்ன வியாபாரம் செய்தாலும் அலந்தருக்கு கிடைத்தே ஆகும். அலந்தருக்கு கிடைக்காமல் நமக்கு மௌத்து வராது. சரி, எங்க இருக்கிறது பிரச்சனைக்கு தீர்வு? எங்க இருக்கிறது? கண்ணியமானவர்களே, எல்லோருடைய பிரச்சனையும் தீர்வதற்கு கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய செலவில் இல்லை, அல்லது லட்சக்கணக்கிலும் தேவையில்லை. நம்முடைய பண்பை சற்று சீர்திருத்தி, அகலாக்கை சீர்திருத்தி, நமது வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு சாராரோடு நாம் இணைகின்ற பொழுது நமது பொருளாதாரம் விஸ்தரிப்பு ஏற்படும். இதனுடைய தலையங்கம் கண்ணியமானவர்களே, அது யார்? அந்த சாரார். இன்று துனியாவை விட அவர்கள் மிக தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகமாக மாறியிருக்கிறார்கள். நம்மை இன்று இந்த லெவலுக்கு கொண்டு வந்த சாரார் யார்? அவர்கள் தான் நமது பெற்றோர்கள். பெற்றோர்கள் கண்ணியமானவர்களே, இரண்டு பிரச்சனைகளின் தீர்வு அவர்களுடைய அவர்களுக்கு செய்கின்ற உபகாரத்தில் இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, இரண்டையும் எப்படி என்று நான் அந்த ஹதீஸோடு நினைப்பேன். குர்ஆன் ஆயத்தை ஓதினேன் ஆரம்பத்தில். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு செய்து விட்டான், அதை கட்டாய கடமை போன்ற அல்லாஹ் அப்படி ஆக்கிவிட்டான். பல கருத்துக்கள். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். இபாதத் இபாதத்துல்லாஹ்வுக்கு பின்னால் அல்லாஹ் சேர்த்திருப்பது எதை? அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு பின்னால் வபில் வாலிதைன் இஹ்சான், உங்களுடைய இரண்டு பெற்றோர்கள் மக்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், நல்ல முறையில் நடக்க வேண்டும். இம்மா எவ்வளவு இந்த கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, இருவரில் ஒருவர் அல்லது இருவரும் வயோதிபத்தை அடைந்தால் பல தகுல்லஹுமா உஃபின், இந்த பெற்றோரை பார்த்து சி என்று கூட அறுவருக்கின்ற முகச்சாடை கூட செய்ய வேண்டாம். உஃப் என்பது அது நாலந்து எழுத்துக்கள் உள்ள ஒரு வாசகம் அல்ல, ஒரு ஆக்ஷன். சி என்பது அது சத்தம் வந்தாலும் சரி, மனதுக்குள் சி என்று வைத்துக் கொண்டு முகத்தை சொலித்தாலும் இந்த ஆயத்துக்குள் உட்படுவார். பல தகுல்லஹுமா உஃபின், சி என்று அவர்களுடைய எதையுமே வெறுப்போடு பார்க்க வேண்டாம். சி என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். இந்த ஆயத்தை சிலர் மாறி விளங்கி சி என்று மாத்திரம் சொல்லக்கூடாது, மற்ற தூசண வார்த்தைகளை எல்லாம் பேசலாம் என்று மடத்தனமான விளக்கசாலிகளும் இருக்கிறார்கள். சி என்று மாத்திரம் சொல்லக்கூடாது, வேண்டிய மாதிரி வேற வார்த்தைகளால் பேசலாம். இது குறுக்கு புத்தியால் விளங்குகின்ற விளக்கம். சி என்று கூட சொல்ல வேண்டாம் என்றால் அதைவிட பாவப்புள்ளான வேலை எப்படி பாதிக்கலாம்? வக்குல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களோட ரெஸ்பெக்டாக மரியாதையாக பேசுங்கள். அதுக்கு நான் உதாரணங்களோடு சம்பவங்களோடு இணைத்து ஆயத்தை முதலாவது விளங்கப்படுத்தி விட்டு நான் ஆரம்பிப்பேன். வக்குல்லஹுமா கவுலன் கரீமா, கரீம் என்றால் கண்ணியமான கௌரவமான வார்த்தையால் பேசுங்கள். அவ்விருவருக்கும் நீங்கள் எந்த அளவு பணிந்து போக முடியுமோ அந்த அளவு பணிந்து போங்க. அவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஜலீலாகுங்கள், ஜலீல் என்றால் நீங்கள் இழிவாகுங்கள். அவர்களை மதியுங்கள், நீங்கள் உங்களை மிதியுங்கள். ஜலீல் எதனால்? வாப்பாவுக்கு பயந்தல்ல, சொல்வதை கேட்காவிட்டால் கன்னத்தில் படும் என்பதற்கல்ல, வாப்பா சொல்கின்றபடி கேட்காவிட்டால் போன் வாங்கி தர மாட்டார் என்பதற்கல்ல, உமா சொல்கின்றபடி கேட்காவிட்டால் ரீசார்ஜ் பண்ணுவதற்கு கார்டு வாங்கி தர மாட்டார் என்பதற்கல்ல, கடைக்கு போகாவிட்டால் ரீலோடுக்கு பணம் கிடைக்காது என்பதற்கல்ல, மினர் ரஹ்மா பெற்றோரோடு இருக்கின்ற அன்பினால், பணிவு கட்டுப்பாடு பயத்தினால் அல்ல, ஏதாவது ஒரு டிமாண்டினால் அல்ல, ஏதாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற சுயநலத்தினால் அல்ல, எந்தவித எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல் பெற்றோரோடு இருக்கின்ற அன்பால் கட்டுப்படுங்கள். பெற்றோர்கள் மௌத்தாகிய பின்புதான் இந்த துவா என்று இல்லை, பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது கூட ஓத வேண்டிய துவா. பாஜ மௌத்திஹிமா அப்படி என்று அந்த ஆயத்தில் விளக்கம் கிடையாது. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களோட அன்பாக நடந்து கொள்ளியாள்லா, ரஹ்மத் உன்னுடைய ரஹ்மத்துக்குள் இவருடைய பெற்றோர்களை கேட்டுக் கொள்ளியாள்லா. கமா ரப்பயானி சகீரா, சின்ன வயதில் பாசத்தோடு என்னை வளர்த்தது போன்று. சரி, இது ஆயத் ஹதீஸை சொன்னேன். இப்படி இரண்டு பாக்கியங்கள் கிடைப்பது யாருக்கு ஹாப்பியாக இருக்குமோ, இரண்டு கிப்ட்கள் ஹதீஸ் இப்படிதான் ஆரம்பிக்கிறேன். மன் சர் ரஹு, யாருக்கு ஹாப்பி, யாருக்கு ஹாப்பினஸ் தேவை, வாழ்க்கையில் சந்தோஷம் யாருக்கு தேவை? அல்ல, நபியர்கள் அப்படி கேட்கிறார்கள், சுரூர் என்றால் சந்தோஷம், யாருக்கு சந்தோஷம் தேவை, மகிழ்ச்சி தேவை? இரண்டு விடயங்கள் கிடைப்பதனால். என்ன விடயம்? அவருடைய ஆயுள் விஸ்தரிக்கப்படும், ஆயுள் நீடிப்பதற்கும், இமத்தலகுபி அமருகி வயுசாதலகுபி ரிஸ்கி, அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கும். இந்த இரண்டு பாக்கியங்களும் கிடைப்பதற்கு யாருக்கு சந்தோஷமோ, செய்ய வேண்டிய இரண்டு வேலை. பெற்றோர்களை அவர் சேர்ந்து உபகாரமாக நல்ல பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக நடக்கட்டும், அவருடைய ஏழைய உறவினர்களையும் இனபந்துக்களையும் இரத்த பந்தங்களையும் சேர்ந்து நடக்கட்டும். இரண்டாவது பகுதியை நான் விட்டுவிட்டு பெற்றோர்களோடு நடக்க வேண்டிய முறையை நான் இன்று பேசப் போகிறேன். கண்ணியமானவர்களை வளமையாக கேட்கின்ற கடமையாக கேட்கின்ற பயான் தானே என்று தூங்குவோம் என்றால் நாம் பெற்றோருக்கு நன்றி கட்டவர்களுக்கு தான் தூக்கம் வரும். எனவே முழித்திருந்து கேட்போம். கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் நான் விளக்கப்படுத்துவேன். என்ற அளவு என்னுடைய இல்முக்கு என்னுடைய அறிவுக்குட்பட்டு அல்லாஹ் தந்த அந்த சக்தியை வைத்து நான் பேசுவேன். என்னால் என்ற அளவு அமல் செய்வது செய்யாமல் இருப்பது உங்களுடைய விருப்பம். சரி, ஆழமான ஒரு தலையங்கம், விசாலமான ஒரு தலையங்கம், ஆனால் எல்லா முசீபத்துகளுக்கும் அங்குதான் தொடர்பு இருக்கிறது. எல்லா முசீபத்து நான் முசீபத் ஏற்பட்டவர்களுடைய சம்பவங்களையும் சொல்லுவேன். சரி, இப்ப நான் ஆயத்துக்கு தோதுவான நிகழ்வுகளை நான் நிதானமாக அமைதியாக பேசுகிறேன், எல்லோரும் விளங்க வேண்டும் என்பதற்காக ஆயத்தோடு இணைத்து பொருத்தமான நிகழ்வுகளை இணைக்கிறேன். அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு பின்னால் பெற்றோருடைய உபகாரம். கண்ணியமானவர்களே, இதை பல்வேறுபட்ட ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு பின்னால் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்ததாக நன்றி செலுத்த வேண்டிய நன்றி கடன் பட்ட நாம் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்றால் அனிஷ்குர் லீ வழிவாளிதை, எனக்கு நன்றி செலுத்தி நான் நியாமத்து தந்ததற்காக, உடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தி உன்னை வளர்த்து ஆளாக்கியதற்காக. அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்தது நன்றி கடன் பொஸுக்கல்ல, அமைச்சருக்கல்ல, மந்திரிக்கல்ல, அந்த பாய்க்கும் இந்த போய்க்கும் அல்ல, பெற்றோர்களுக்கு வழிவாளிதை. இது வேற ஆயிரம் சுக்குருல்லா அல்லாவுடைய நன்றிக்கு பின்னால் பெற்றவர்கள் தான். ஏன் இப்படி அல்லாஹ் பெற்றோருடைய விஷயத்தை மதித்திருக்கிறான். பெற்றோர் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். இரண்டு நபிமார்களை குரானில் அல்லாஹ் புகழ்கிறான், இரண்டு ரசூல்மார்களை குரானில் புகழ்கிறான், இரண்டு பேரும் உறவினர்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தந்தை யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். தாயும் இருந்தார்கள். அவரை புகழ்கின்ற பொழுது அந்த யஹ்யா பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தார். ரசூல்மார்களை கூட புகழ்வதற்கு அல்லாஹ் பார்த்த பகுதி பெற்றோரோடு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய வாயாலே சொல்ல வைத்தான் அல்லாஹ் மக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய வகையாக. வபர்ரம் பிவாலிதி, தந்தை கிடையாது தாய் மாத்திரம், என்னுடைய தாய் மரியமுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். இரண்டு நபிமார்கள். சரி, இது இரண்டும் அந்த உதாரணங்களுக்கு போதும். அப்படி அவர்கள் சிபராகுமா, வயோதிபம் வந்தால் தான் பெற்றோர்களுடைய ஒவ்வொன்றும் சற்று நமக்கு பிடிக்காது. ஏ, நாம் ஸ்மார்ட் போன் பாவிக்கின்ற காலமே, ஆண்ட்ராய்டு போன் பாவிக்கின்ற காலமே, அவர்களுக்கு சைனீஸ் போன் என்றால் என்னோட தெரியாது. வயோதிபர்கள் இந்த இடத்துல எப்படி எதை சொல்ல வேண்டும் பேச வேண்டும் தெரியாது. அங்க போவா வானம், இங்க போவானவா, ஏதோ ஒரு ஆபத்து வரும் என்று சொல்லி புத்தி சொல்வார்கள். நீங்கள் எல்லாம் பழைய காலத்து மக்கள், நீங்கள் எல்லாம் எப்பயோ இருக்க வேண்டிய ஒட்டக காலத்தில் இருக்க வேண்டியவர்கள் என்றெல்லாம் கேவலமா பேசுவோம். நவீன யுகத்தில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜொலி பண்ண தெரியாது, உங்களோட வயசு என்ன, எந்த வயசு என்ன என்றெல்லாம் பேசுவோம். கண்ணியமானவர்களே, இவர் பெருவயது வயோதிபம் என்பது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பருவம் என்று வேறு ஆயத்துக்களிலே குர்ஆனில் அல்லாஹ் அந்த தாயலை சொல்கிறார். அது ஒரு பலவீனமான ஒரு காலம். அதனால்தான் பிள்ளைகளை நம்பி அல்லாஹ் பெற்றோர்களை ஒப்படைத்திருக்கிறான். பிள்ளைகளை நம்பி பெற்றோர்களை வயோதிபம் அடைய செய்திருக்கிறான் அல்லாஹ். எந்த எதிர்பார்ப்போடு நான் அந்த பிள்ளைகளுக்கும் புத்திமதி சொல்லி இருக்கேன் இவர்களை கவனிக்குமாறு. சரி, அப்படி இவர்கள் ஆயர் பெற்றோர்களுக்கு எதை சொல்வோமோ ஏசுவோமோ எதை செய்வோமோ அதை நமது பிள்ளை நமக்கு செய்யும். சவுகா செய்யாவிட்டார், அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால் மன்னிப்பு கேட்காவிட்டார். நீங்கள் கோடீஸ்வரன் அல்ல, உலக பணக்கார பட்டியலில் பெயரெடுத்தாலும் நீங்கள் அல்லாவுடைய பார்வையில் ஒரு சபிக்கப்பட்ட நபர். நீங்கள் வருட வருட ஹஜ் செய்யலாம், வருடத்துக்கு மூன்று ஒன்பதாம் செய்யலாம், நீங்கள் மக்காவில் அடைக்கப்படலாம். சுவர்க்கம் கேள்விக்குறி. காபத்துள்ளாவில் உங்களுடைய ஜனாசா தொழுவிக்கப்படலாம், அதற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த தண்டனை அதை அளிக்கும், அளிக்கும். கனவு காண வேண்டாம், உம்ரா செய்தால் எல்லா பாவமும் கரைந்து விடும் என்று பிடிப்பான் அல்லா. உம்ரா செய்த பணத்தில் எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கிறது. சரி, வருகிறது அப்படி ஆயத் சிபர் வயோதிபம் உஃப்ரண்டு சொல்ல வேண்டாம், சொன்னது பழிக்கும் என்பதற்கு ஒரு பயங்கரமான ஒரு உதாரணம். எதை சொல்லி ஏற்றுகிறோமோ அது நமக்கு ஏற்படும் என்பதற்கு ஒரு உதாரணம். பைத்தியக்காரன் பைத்தியக்காரி என்று பெற்றோர்களுக்கு ஏசுகின்றவர்களுக்கு பைத்தியம் பிடிக்காமல் மௌத்தாக மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சிறந்தாவிட்டால் மடையன் ஜோது ஏலவெளியில் அவர் 3A எடுத்திருக்கலாம், ஓலவெளியிலே 9A எடுத்திருக்கலாம், அவர் IT செய்திருக்கலாம், அவர் BA ஆக இருக்கலாம், MA ஆக இருக்கலாம், PhD ஆக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், மடையனாக்கி பைத்தியக்காரனை போன்ற ஆக்கித்தான் ரூபாய் வாங்குவான். ஒருவன் இருந்தா முற்காலத்திலே அவாம் இப்னு ஹௌஷப் ரஹ்மத்துல்லாஹி என்ற சம்பவத்தை அறிவிக்கிறார்கள். நான் ஒரு மையவாடியால் போய்கொண்டிருந்தேன், நான் விளங்கப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்று கூட சொல்ல வேண்டாம் என்றால் அதை விட பயங்கரமான வார்த்தைகள் பாவிக்கலாமா? அதுக்குதான் உதாரணம். அந்த மையவாடியிலே திடீரென்று அசருக்கு பின்னால் ஒரு நேரத்திலே ஒருவன் மைய கபருக்குள்ள எழும்புகிறான். நவீன யுகத்தில் கம்ப்யூட்டர்களை போட்டு ஸ்கேம் பண்ணுகின்றவர்களுக்கு இந்த சம்பவம் படாது. சம்பவம் வந்திருக்கிறது, நான் பார்த்தேன் சொல்லுகிறேன், உறுதிப்படுத்தி. அது அப்படி நிகழ்வு. நபியுடைய காலத்தில் கூட ஒரு ஆசாமி ஏற்பாடுங்க, நல்லா கபரில் இருந்து எல்பாட்டி தண்டனையை காட்டினான். அபு ஜஹலை எல்பாட்டி அப்துல்லா இப்னு உமர் அலியுடைய கண்களுக்கு முன்னால் அந்த தண்டனை காட்டப்பட்டது, சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். இஸ்கினி இஸ்கினி யா அப்துல் அதுரணி, சன்னிதா சன்னிதா என்று அபு ஜஹல் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அப்துல்லா இப்னு உமர் அலியை நான் நினைத்தேன், என்னுடைய பெயரை தெரிந்துதான் சொல்கிறானோ தெரியாது என்று. அரபிகள் பொதுவாக எல்லாருக்குமே அப்துல்லா என்று பேசுவார்கள். இந்த வெளிநாடுகளில் எல்லா போஸ்மார்களும் கோலையின்மார்களுக்கு முகமது என்று பேசுவது போன்று அவர்கள் அப்துல்லா என்று அந்த காலத்தில் பேசுவார்கள். பேரை சொல்லி கேட்டது தெரியாது. ஓடிப்போய் நவீன முறையிட்டு நவியர்கள் சொன்னார்கள், கபரிலிருந்து எழுப்பப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு அந்த ஒருவர் சாட்டையால் இரும்பு தந்தாயத்தால் அடிக்கப்பட்ட நபர் அபூஜஹல் என்று நபியர்கள் விளக்கம் சொன்னார்கள். நபியருடைய காலத்தில் கூட கபரிலிருந்து எழுப்பாட்டி தண்டனை காட்டப்பட்ட நிகழ்வுக்கு ஆதாரம் இருக்கிறது. இது பின்னால் ஒரு காலம், அசருக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறேன். ஒருவன் எழும்பினான், உடம்பெல்லாம் மனித உடம்பு, தலை முகம் எல்லாம் கழுதை முகம், கழுதை முகம் எழும்பி அப்படி நாலாபுரம் பார்த்து விட்டு கபருக்குள் போய்விட்டான். நடந்து போகின்ற பொழுது பக்கத்தில் மையவாடிக்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டியை கேட்டேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுமா கபரில் எழும்பினான், அப்படி கழுதை முகம், உடம்பு மனித உடம்பு, யார் இவன்? அந்த மூதாட்டி அவனுடைய தாய் அல்ல, அது வேறு பெண்மணி. அந்த தாய் அந்த மூதாட்டி ஒரு சம்பவத்தை சொன்னார், இவன் யார் தெரியுமா? இவன் ஒரு குடிகாரன், இவன் கெட்ட பாவனை உள்ளவன், ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு வந்து உம்மாவை படுத்துவான் பாடு, படுத்துவான் பாடு, அலட்டுவான், ஏசுவான், அடிப்பான், தூசண வார்த்தையில் பேசுவான். உம்மா புத்தி சொல்வார், மகன் குடிக்காதே, நீ அவனோட என்று புத்தி சொல்கிறார், மகன் அதை பார்க்காதே, அவனோட சேராதே, அங்கு போகாதே, அதை எடுக்காதே, இதை எடுக்காதே, இப்படி பழகாதே என்று புத்தி மதி சொல்கிறார்களே. கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள், நம்ம புத்திமதி எப்படி எடுக்கிறோம், எப்படி தட்டுகிறோம். அவன் கணக்கெடுக்க மாட்டான், அவன் சொல்லுவான் ஒரு வார்த்தை, அம்மா குடிப்பேன் குடிக்காமல் இருப்பேன் என்னுடைய இஷ்டம், நீங்க கழுத கத்திரமாய் கத்தவானம். ஒவ்வொரு நாள் எப்படி சொல்லுவான், கழுதை கத்திர மாதிரி கத்தவானம். உம்மாவை பார்த்து கழுதை என்று சொன்னவன் ஒரு நாள் செத்தான். எல்லோரும் அடக்கினோம், அடக்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் எத்தனை எந்த நேரத்தில் அவனை அடக்கினோமோ அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தினமும் அந்த கபரிலிருந்து எழும்பி அவனுடைய கழுதை முகத்தை காட்டிவிட்டு உள்ளே போகிறான். உருமாற்றி இருந்தான் அல்லாஹ் மையத்தை. பெற்றோருக்கு என்னென்ன வார்த்தை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், உம்மாவுக்கே உம்மாவை எழுத்து பேசுகிறோம், எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள். உம்மாவுக்கே உம்மம்மாவை எழுத்து பேசுகிறோம், பாப்பாவுக்கு உம்மாவை எழுத்து பேசுகிறோம், நெஞ்சுவோமா நாம் துண்டு தெரிக்கும் ஆக்சிடென்ட் பட்டால். அப்படியும் ஒரு நிகழ்வு இருக்கிறது, பின்னா சொல்வேன். நமது ஆக்சிடென்ட்களும் எங்க கிளிக் ஆகிறது, டிரைவிங்கில் உள்ள கோளாறு அல்ல, சேரில் வலுக்கவில்லை, அப்படியே அந்த ரோடில் போகின்ற எல்லாரும் வலுக்க வேண்டும், பிரேக் டவுன் அல்ல, கண்ட்ரோல் தாண்டி அல்ல, உங்களை விட ஸ்பீடாக போகின்ற வாகனம் சேஃபாக போகிறது, உங்களுக்கு பெற்றோரோடு உள்ள பிரச்சனை தான் ஆக்சிடென்ட். அதற்கும் இருக்கிற நிகழ்வு சொல்லிக் கொண்டு வருகிறேன் கண்ணியமானவர்களே, அவர்களோடு கண்ணியமாக பேசுங்கள். கவுலன் கரீமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலீலுல்லா, எத்தனை பட்டம் என்று பாருங்கள், நபி, இரண்டாவது ரசூல், மூன்றாவது ஹலீலுல்லா, நான்காவது அபூனா, என்னுடைய சமுதாயத்தின் தந்தை, முஸ்லிம்களுடைய தந்தை என்று பெயர் கொடுத்தான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே ஒளுல் அஸ்ம்களில் ஒருவர், இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர். அல்லது உம்மத்தன், அதை விட சிறந்த ஒரு உதாரணம் தான் உம்மத். உம்மத் அவர் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பானவர். ஹலீலுல்லாஹ் இறை நேசர் எப்படிப்பட்ட பாக்கியசாலி. இவர்களுடைய தந்தை ஒரு சிலை வியாபாரி. இவர் சொல்கிறார் அல்லாஹ்வை வணங்குங்கள் வணங்குங்கள் என்று, அதே வீட்டுக்குள்ளே தந்தை சொல்கிறார் மகன் சொல்கின்ற அல்லாஹ்வை வணங்க வேண்டாம், நான் செய்கின்ற சிலைகளை வணங்குங்கள். வீட்டுக்குள் இருந்து மகனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர் எதிர்கட்சி, மகனுடைய எதிர்கட்சி தலைவர். மகன் ஆளுங்கட்சி என்றால் இவர் எதிர்கட்சி தலைவர். மார்க்க விஷயத்தில், அரசியலில் அல்ல, இஸ்லாமிய மார்க்க விஷயத்தில். அப்படிப்பட்ட வாப்பாவுக்கு புத்தி சொல்கின்ற பொழுது எப்படி சொல்ல வேண்டும்? யா காஃபிர், நிராகரிப்பவனே, இறை நிராகரிப்பானே, முஷ்ரிக் இணை வைப்பவனே, படுபாவியே, மகன் நான் நபியா இருக்கும் பொழுது சிலை வைகின்ற சிலை செய்கின்ற முசிபத் பிடித்தவனே, நான் பேசுகிறோம் வாப்பாவை பார்த்து, வாப்பாவை பார்த்து பேசுகிறோம். கௌலன் கரீமா, கண்ணியமாக பேசுங்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் கண்ணியமானவர்களே, தந்தைக்கு புத்தி சொல்கின்ற பொழுது அந்த சிலை வியாபாரிக்கு, சிலைகளை செய்கின்ற ஃபேக்டரி நடத்துகின்ற ஓனருக்கு புத்தி சொல்கின்ற பொழுது, யா அபசி, என்னுடைய அருமை தந்தையே. அபி என்றாலே தந்தை, அபத்தி என்றால் மாண்பு மிகு மரியாதைக்குரிய அன்பு தந்தையே. கவுல் கரீம், கௌரவமான பேச்சு. நம்முடைய தந்தை சிலை செய்கிறாரா, சிலை வணங்குகிறாரா, அல்லது இஸ்லாத்துக்கு மாற்றமா இருக்கிறாரா? எப்படி தூசண வார்த்தைகள், எப்படி ஒழுக்கம் இல்லாத வார்த்தை. அடே கண்ணியமானவர்களே, பலிக்கும். இதோ உதாரணம் போதும். கௌலன் கரீமா, வஃபில்லஹு மஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அன்பால் அவர்களுக்கு நீங்கள் எந்த அளவு தாழ்ந்து போக முடியுமோ அந்த அளவு தாழ்ந்து போங்கள். அதனால் தான் சுவர்க்கம் தாயுடைய கால்பாதத்துக்கு கீழ் இருக்கிறது என்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நாம் குறைவாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹதீஸை. இன்னும் ஒரு ஹதீஸை எனக்கு அல்லாஹ் காட்டினான், தாய் தந்தை இருவருடைய காலுக்கு கீழே இருக்கிறது, அப்படியும் ஹதீஸ் இருக்கிறது. தந்தையுடைய பெயரும் சேர்த்து வந்திருக்கிறது, அவருடைய காலுக்கு கீழே இருக்கிறது, தலைக்கு மேலே அல்ல. தலைக்கு மேலே சுவர்க்கத்தை வைத்தால் நீங்கள் அவர்களை விட மேலே போய்த்தான் சுவர்க்கத்தை அடைய பார்ப்பீர்கள். கொஞ்சம் தலை வீங்கும் உங்களுக்கு. அவர்களுடைய காலுக்கு கீழே என்றால் சுவர்க்கத்தை மிதித்துக் கொண்டு அவர்கள் போகவில்லை, நீங்கள் பணிந்து நடந்தால் தான் சுவர்க்கத்துக்குள் போகலாம். உதாரணமாக கதவு சாவியை காணும், வீட்டில் ஒரு கீழே ஒரு இடுக்கு இருக்கிறது என்றால் குனிந்து இடுத்தால் வந்து சாவி உள்ளே இருந்தால் எடுக்கத்தான் இடுக்கால் குனிந்து வருவோம். அதே போன்று சுவர்க்கம் வேண்டுமா? பெற்றோர்கள் முன்னால் பணிந்து போங்கள், மினதுல் பணிந்து போங்கள். அன்பால் கண்ணியமானவர்களே, இப்படி ஆய் தொடர்கிறது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து கண்ணியமடைந்த சிலருடைய நிகழ்வையும், பெற்றோர்களுக்கு துரோகம் செய்து அவமதித்து கேவலத்தை அடைந்த சிலருடைய நிகழ்வையும் தொட்டி காட்டி நான் முடிக்க நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் அவர் ஏழையாக இருக்கலாம், அவர் படிக்காதவராக இருக்கலாம், அவர் அழகு குறைந்தவராக இருக்கலாம், அவர் பெரிய செல்வாக்கு இல்லாதவராக இருக்கலாம், அவர் பெரிய சக்தி பயில்வான் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தித்தான் தாக்குவான். பெற்றோர்களை, பெற்றோரோடு தாயோடு தந்தையோடு உறவு முறை குழப்பமாக இருந்தால் மிக மிக பயங்கரமான ஒரு நிகழ்வு, மிக மிக பயங்கரமான நிகழ்வு. சஹாபியை கூட அல்லாஹ் விடவில்லை. சஹாபி ஆச்சரியமா இருக்கிறதா? அல்கமா ரதியல்லாஹு சக்கராத், பெரிய சஹாபி, பெரிய தியாகி, நபியோடு தூங்குவதும் கடைசியாக நபியுடைய முகத்தை பார்த்துவிட்டு தான், முழிப்பதும் நபியுடைய முகத்தில் தான். பஜித் கொள்கையிலே இல்மு படித்த உஸ்தாது நபிதான், புத்திமதி சொன்ன வழிகாட்டி ஆசானு நபிதான், என்ன மஷூராவா இருந்தாலும் நபிதான், எந்த பறக்கத்து துவாவா இருந்தாலும் நபிதான். நபியுடைய காலத்திலாக இருக்கலாம், பெற்றோரோடு நீ குழப்பமா, உனக்கு அல்லாவுடைய முடிவு குழப்பந்தான். சக்கராத் ஹாலிலே நபி அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு களிமா ஞாபகப்படுத்துகிறார்கள், களிமா வாய்க்கு வரவில்லை, பாடம் இல்லை அவருக்கு. புராணாயத்தை இறங்குகின்ற வகையுடைய நிகழ்வை கண்டவர், களிமா வரவில்லை. கேட்டார்கள் நபி அவர்கள் பக்கத்திலே, முதலாவது கேள்வி அவரை நல்லெண்ணம் வைத்து கேட்டார்கள், இது தொழுகையாளிதானே, எனக்கு பின்னால் தானே தொழுவார், எல்லாம் பேருந்தெல்லாம் சொல்லக்கூடிய, தொழாவிட்டாலும் களிமா வராது என்கின்ற ஒரு இஷாரா அங்கு இருக்கிற சாயல் சுட்டிக்காட்டுகிறார் நபி அவர்கள். செய்கிறார்கள் தொழுகையாளி யார் சொல்லுது அவங்களுக்கு தெரியும் தானே, என்ன பிரச்சனை, இவர் களிமா வரவில்லை இவருக்கு வாய்ப்பு. நான் களிமா ஞாபகப்படுத்தேன் நபி சொன்னார்கள் சஹாபாக்கள், தாயோடு கொஞ்சம் மனஸ்தாபம், கூப்பிடுங்கள் தாயை. கண்ணியமானவர்களே, தாய் உயிரோடு இருந்தார்கள், கூப்பிட்டார்கள். மௌத்தாகினால் யாரை கூப்பிடுவது? எத்தனை பேரை உதைத்து அடித்து ஒதுக்கி, நான் உங்களுக்கு ஹலாலாக பிறக்கவில்லை என்ற வார்த்தை ஒரு பெண்ணுக்கு எதை பாவிப்போமோ அதை கூட உமாவுக்கு பாவித்து கபருக்கு அனுப்பி விட்டோமே. நமது சக்கராத்தில் உமாவுடைய கபரை தோண்டுவதா? மன்னிப்பு கேட்டு உமாவை கூப்பிட்டார்கள், மன்னி மகனை மன்னி. உம்மா நபி கேட்டும் கூட ஆத்திரம் தாங்க முடியாமல் தாய் மனசு இலகிய மனந்தான். நபி கேட்டு கூட ஏதோ ஒரு அவர் என்ன சம்பவம் என்று விரிவாக வரவில்லை, அவர் மனசாவப்படுத்தியிருந்தார். சொன்னார், மன்னிக்க மாட்டேன், மன்னி உமா மன்னி, மன்னிக்க மாட்டேன். சூரத்தில் ஒரு நெருப்பு பற்றி கொண்டிருந்து அதை சாபாக நெருப்பை மூட்ட சொன்னார்கள். நெருப்பை காட்டி சொன்னார்கள், உம்மா இந்த உன்னுடைய இந்த மகனை இந்த நிலைமையில் நாங்கள் இந்த நெருப்பில் போட்டு பத்த வைக்க போகிறோம், எரிக்க போகிறோம், விடுவீர்களா? அப்பொழுது உண்மையான தாயுடைய மனசு புரியும். சொன்னார்கள், விடமாட்டேன், என்னுடைய பிள்ளையை நெருப்பில் போட விடமாட்டேன். அடித்தாலும் உதைத்தாலும் தாய் நமக்காக இலகிய மனந்தான். அடிப்பது ஏசுவது நமக்கு கண்டிப்பதெல்லாம் நமது நலவுக்காக. அன்று கண்டிக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். யார் செல்லம் கொடுக்கப்பட்டார்களோ இன்று ஜெயிலில் இருக்கிறார்கள், குடுகாரர்களாக, ரவுடிகளாக, ஐஆர்சிகளாக. செல்ல பிள்ளைகள் தான் இன்று ஜெயிலில் அதிகம். கண்டிப்பாக பெற்றோர்கள் நம்மை வளர்த்தால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். நமக்கு சிறந்த எதிர்காலத்தை இந்த பெற்றோர்கள் நமக்கு ஏற்படுத்துகிறார்கள். மன்னித்து மன்னித்தேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் லா இலாஹ இல்லல்லா என்ற சத்தம் வந்தது. சக்கரா தாளில் களிமா வராது, பாரிய தண்டனை. இதுக்கு நேர்மாற்றமாக சஹாபியை கூட பெற்றோரோடு தாயோடு உள்ள கசப்பால் அல்லாஹ் விடவில்லை, களிமாவை இறுக்கினான் அல்லாஹ். சஹாபி இல்லை, சஹாபியாக இருக்க வேண்டிய ஒருவர் சஹாபி பட்டம் வேண்டாம், எனக்கு தாய் தான் வேண்டும் என்றிருந்தார். அவர் தான் ஒய்சுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி. அவர் சஹாபியாக இருக்க வேண்டிய ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டிய இடத்தில் ரஹமத்துல்லாஹி என்று சொல்கிறோம். அவர்கள் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள், யமனிலே வாழ்ந்தார்கள். உமரலியலானவர்கள் உம்ராவுக்கு போய் தயாராக இருந்த பொழுது மதினாவில் இருந்து மக்காவுக்கு நபியவர்கள் சொன்னார்கள், கரணியை நீங்கள் சந்திக்கலாம், சில வேளை அவர் உம்ராவுக்கு வரலாம். அப்படி வந்து அவரை சந்தித்தால் உமர் யார், எனக்கு பின்ன நபி ஒருவராக இருந்தார், உமர் தந்தரதி நபி கிடையாது. உமர் யார், இப்ளீஸ் அவரை கண்டால் ஓடுவான். உமர் யார், அவருடைய அபிப்பிராயத்தில் எத்தனையோ ஆயத்துக்கள் இங்கு இருக்கிறது. உமர் யார், என்னுடைய உம்மத்திலே மறைவான பின்னால் நடக்க இருக்கின்ற சில விடயங்களை உள்ளத்திலே உதிப்பாக போடப்படுகின்ற தடை சிறந்த நபர் உமரே. சுவர்க்கத்தை பார்த்த பொழுது தனி முத்தால் ஒரு மாளிகையை பார்த்தேன், குறைசிகளைச் சேர்ந்த ஒரு வாலிபருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் என்னுடைய மாளிகை என்று நினைத்து காலை உள்ளே வைக்க பார்த்தேன், மலைக்கு சொன்னார் இது உமருடைய மாளிகை என்று. உலகத்தில் இருந்து கொண்டே சுவர்க்கத்தில் முத்து மாளிகை கட்டிய உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் தரணியை சந்தித்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு துவாவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு துவா செய்யுங்கள் அல்ல, அவரிடம் நீங்கள் துவாவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். சஹாபி அல்ல, சஹாபாக்களுக்கு அடுத்த அந்த தாபிஉன் ஒருவர், தாபிஈகளில் ஒருவர், சஹாபாக்களை கண்டவர். நபியா இருக்க நபியை ஒரு நாள் வந்து நபியுடைய சபையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து முஸ்லிமா நிலைமை கண்டு முஸ்லிமா மௌத்தாகினால் ஒரு சஹாபி அந்த நபியை பார்க்கும் பாக்கியத்தை கூட விட்டுக் கொடுத்தார். யாருக்காக தெரியுமா? தாயுடைய ஊழியத்தில் இருந்தார். தாயிடம் யாரையும் விட்டு வருவதற்கு ஆள் இல்லை, அல்லது ஆள் இருந்தாலும் நான் விட்டு விட்டு வர மாட்டேன், மௌத்து வரைக்கும் நான் தான் கதுமத்து செய்வேன். தாய் ஹாஸ்பிட்டலில், தந்தை ஹாஸ்பிட்டலில் 500 ரூபாய் கொடுத்து ஆயா வைக்கின்ற காலம். கடை வாங்குகின்ற உனக்கு பணம் வருவதற்கு முன்னால் பிறந்த பொழுது மலத்துக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பொழுது மலத்தை விளையாடுகின்ற பொழுது கையை கழுகி விட்டவர் யார், மலத்தை கழுகி விட்டவர் யார், சாரியில யூரின் பாஸ் பண்ணுகின்ற பொழுது கழுகி விட்டவர் யார், எத்தனை இரவுகள் நமக்காக விழித்திருந்தார்கள், எத்தனை கல்யாண சாப்பாடுகளை நமக்காக தியாகம் செய்தார்கள், எத்தனை பயணங்களை நமக்காக விட்டார்கள் அந்த பெற்றோர்கள், எத்தனை ருசியான சாப்பாடுகளை விட்டார்கள். சாப்பிடுமா இல்ல பிரெக்னட் கற்பம் சூடான சாப்பாடு எனக்கு சரி வராது, எச்சு ஊறுகிறது, பிள்ளை ஒன்று இருக்கிறது என்பதற்காக சாப்பாடு தியாகம். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு மணி நேரம் ஆஸ்பத்திரியில் தங்குவதற்கு பஸ் பிஸி, மூதேவித்தனமான பஸ். யாரும் கோபிக்க வேண்டாம். மூதேவி அல்லாவுடைய பார்வையிலே மூதேவி என்று நான் சொன்ன தவறு. தாயை விட்டு விட்டு நபியை கூட பார்க்க போக மாட்டேன். நபியவர்கள் ஏசினார்களா, அவன் என்ன பெரிய ஆளா, கெம்பரா, அவனுக்கு தலக்கணமா, கொம்பா, என்னுடைய காலத்தில் பெரிய இறை நேசராம், எமனிலாம் பெரிய அங்கே சோபனை காட்டிக் கொண்டிருக்கிறார், என்னை சந்திக்க வரவில்லை, என்னுடன் பைய செய்யவில்லை, இன்று சிலர் கொக்கரிப்பது போன்று என்னோடு பைய செய்தால் தான் சொருத்தம், இல்லாவிட்டால் நரகம் என்று கொக்கரிக்கிறார்கள் குறுத்து புத்தி உள்ள மடத்தனமான அறிவுள்ளவர்கள். என்னோடு பைய செய்தால் தான் சொருத்தம் என்று சொல்வதற்கு நீ யார்? உபைசல் கரணிக்கு நபியோர்கள் சொல்லாத வார்த்தையை சொல்வதற்கு நீ யார்? உன்னோட பைய செய்வதற்கு நீ எவன்? உன்னை அல்லாஹ் அனுப்பியான நபியாக, அல்லாஹ் அனுப்பிய நபி கூட ஓய் சென்னோடு பைய செய்ய வரவில்லை நரகவாதி என்று சொல்லாத பொழுது நீ எப்படி எப்ப நரகவாதி என்று பத்தோ கொடுப்பாய்? முஸ்லீம் இல்லை என்று சொல்லுவாய், பாவி என்று சொல்லுவாய், மடையனே. இது சம்பந்தப்பட்டவர்களும் படும் இடைச்சர்கள் பொருத்தமாக இருக்கு. ஓய்சல் கந்தாமல் எப்படி இருந்து அவருக்கு ஒரு நோய் இருந்தது. இன்னும் ஒரு சம்பவத்தோடு முடிக்க போகிறேன், இதோடு இன்னொரு சம்பவம் முடிச்சவர்கள். அவருக்கு ஒரு நோய் இருந்தது, பாரிய நோய். இப்படிதான் அதிகத்தோடு நினைக்கிறேன். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், ஆயுள் விஸ்தரிப்புக்கு என்னும் போது பிரதான காரணம் ஆயுள் அபிவிருத்திக்கு காரணம் ஆரோக்கியம், சுகம், நோய் இல்லாத வாழ்க்கை நீடிக்கும். அல்லது 60 வருடமும் வாழ்ந்தார், 60 வயதில் மௌத்தாகிறார், 70 வயதில் மௌத்தாகிறார், சுகவுக்கு பின்னால் மௌத்து, கேள்விப்பட்டோட சொல்லுவோம், காதரப்பா மௌத்தாமே, தயவு செய்த பேரில் இங்கே யாரும் இருந்தால் கோவிக்க வேண்டாம், காதரப்பா மௌத்தாம் என்று 7 மணிக்கு சொல்கின்ற பொழுது எத்தனை வயதாம், 75 வயதாம், இன்று எனக்கு பக்கத்தில் தான் சுகவு சொல்லுதார் என்று சொல்கிறோமே. 75 வருடமும் வாழ்ந்தார், ஆனால் பெற்றோர்களோடு உறவு முறை இல்லாதவர் 60 வருடம் வாழ்ந்தால் 30 வருடம் தான் வாழ்க்கை, 40 வருடம் வாழ்க்கை, மற்ற 20 வருடமும் நோயிலே அலைந்தார், பெட்டிலே படுத்தார். 10 வருஷம் 50 to 60 வரைக்கும் பெட்டிலே, மலசலம், சாப்பாடு எல்லாம் பெட்டிலே. இப்படி நோயில் இருப்பவர்கள் எல்லோருமே பெற்றோர்களை கஷ்டப்படுத்தினார்கள் என்று சொல்ல வரவில்லை, கஷ்டப்படுத்தினவர்கள் படுவார்கள். சரி, அவர் அப்படி அந்த பாரிய நோய் குஷ்டரோகம், உடம்பப்படியே தோல் அப்படியே மாறி சில கருத்துப்படி கருத்து அது விழுந்து வெள்ளை தோல் வந்து அந்த நோயில் உயிர் பிழைப்பது ஒரு ஆள்கொல்லி நோய், ஆள்கொல்லி நோய். அந்த நோய் இருந்தது. நான் சொன்னேன் ஆரம்பத்தில், உடல் ஆரோக்கியம் ஆயுள் அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக நடங்கள், நடந்தார்கள் வைசல் கான் ரஹமத்துல்லா அலைஹி, கண்ணியமானவர்களே, அதை வரலாற்றில் வருகிறது. அவர்களுக்கு முழு உடம்பிலும் இருந்த அந்த நோய் சுகமாகி 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 அவருக்கு ஒரு ஒரு கொயினுடைய அளவுதான் பேலன்ஸ் ஆகியது. முழு உடம்பிலும் வந்து ஆளை கொல்லாமல் அந்த நோய் விடாது. ஆனால் பெற்றோர் தாய்க்கு செய்த ஊழியம் லட்சக்கணக்கில் செலவழித்து சிங்கப்பூரிலும் அமெரிக்காவிலும் ஆபரேஷன் பண்ணாமல், பெரிய சர்ஜரி பண்ணாமல், பெரிய நிபுணத்துவம் வைத்தியர்களை சந்திக்காமல் தாய்க்கு செய்த ஊழியமும் ஏதோ சுண்ணத்தின் அடிப்படையிலே சாதாரணமாக பாவித்த மருந்தையும் வைத்து அல்லாஹ் பாரிய ஆள்கொள்ளி நோயை குணப்படுத்தினான். எத்தனை பேருக்கு என்ன நோய்? எங்கே பிரச்சனை? சாப்பாடு அல்ல, காற்றல்ல, தண்ணி அல்ல, பெற்றோரோடு உள்ள குழப்பம்தான் முசீபத் நோய். முசாபக செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், மன்னியுங்கள். இன்று ஜும்மாவுக்கு பின்னால் யாராவது, நான் பணிவாக கேட்கிறேன், பெற்றோரோடு முகக்கசப்போடு மனக்கசப்போடு ஏதோ காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தங்கச்சிக்கு கொடுத்தால் எனக்கு தரவில்லை, நானாக்கு கொடுத்தால் எனக்கு தரவில்லை, என்னுடைய பிள்ளையோட இறக்கம் இல்லை, நானாவுடைய பிள்ளையோட இறக்கம், தாத்தாவுடைய பிள்ளையோட தான் இறக்கம், நான் தான் செலவழிக்கிறேன், எனக்கு பெண்ணை பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் அநீதி இழைத்தால் அவர்களை எல்லாம் பார்த்துக் கொள்வான். உங்களுடைய கடமை கட்டுப்படுவதுதான், மன்னிப்பதுதான். பெற்றோர்களை பகைத்து உங்களால் எந்த விதத்திலும் கண்ணியமான மௌத்தை அடைய முடியாது, முடியாது, முடியாது. சஹாபியை விட நாம் துச்சம். சஹாபிக்கு நபி பக்கத்திலிருந்து கூட களிம வரவில்லை. இன்னும் ஒரு சம்பவத்தை முடிக்கப் போகிறேன். பனுஇஸ்ரவேல் சம்பவம் நடந்தது, கொலை நடந்த ஒரு கொலை. சூரத்துல் பக்கரா என்ற பெயரே இந்த சம்பவத்தை வைத்துதான் வருகிறது. அந்த சம்பவத்துக்குரிய சாஹிபுல் பக்கரா யார்? மாட்டு சொந்தக்காரர் யார்? பசு மாட்டு சொந்தக்காரர். சம்பவத்தை பாருங்க, சுருக்கமா சொல்லுங்க, முடிக்க போகிறேன். கடைசி நிகழ்வு, கொலை நடந்தது, கொன்றவன் எஸ்கேப் ஆகிவிட்டான். சிசிடிவி கேமராவும் கிடையாது, கூகுள் ஸ்ட்ரீட் வியூவும் கிடையாது, 3G கிடையாது, 4G கிடையாது, யாருடைய கையிலும் போன் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணுவதற்கும் எதுவும் கிடையாது. காலம் பனுஇஸ்ரவேலுடைய காலம். கொலை செய்தவன் எஸ்கேப் ஆகிவிட்டான். கேட்டான் அல்லாஹ் நபியை வைத்து, யார் கொண்டது? கொண்டதை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், தெரியாது, தெரியாது. அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செய்தான், ஒரு மாட்டை இருக்க வேண்டும், அந்த மாட்டை உரிக்க வேண்டும், அந்த இறைச்சிகளை குர்பான் கொடுக்க வேண்டும், அந்த எலும்பு எடுக்க வேண்டும், அந்த எலும்பை எடுத்து அந்த மையத்திலே அடிக்க வேண்டும், அந்த மையத்தை எலும்பி சொல்லும், என்னை கொன்றவன் இவன் தான். மாடை அறுக்க வேண்டும் என்றால் எந்த மாட்டை அறுத்தாலும் முடிந்துவிடும் கதை சிந்தினார்கள். யூத பரம்பரையே குறுக்கு புத்தியை சிந்திக்கின்றவர்கள் தான். அந்த காலத்திலிருந்து கேள்வி கேட்பது யூத பழக்கம். குறுக்கு கேள்வி, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று ஆதாரம் விழித்ததிலிருந்து தூங்கும் வரைக்கும் ஆதாரம் ஆதாரம் என்று அலைவது யூத பரம்பரையில் வந்த புத்தி. எல்லாவற்றுக்கும் ஆதாரம் கேட்டு கேட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய பிள்ளை என்பதற்கு உங்களுக்கு நேரடியாக ஆதாரம் காட்ட முடியுமா வைத்தியருடைய உதவி இல்லாமல்? எனவே யூதர்கள் கேட்டார்கள், எப்படி மாடு, என்ன மாடு, என்ன சைஸ், என்ன நிறம்? அல்லாஹ் வர்ணித்தான். வர்ணித்து வர்ணித்து அந்த மாடு எங்கும் கிடைக்கவில்லை. ஒரு வாலிபரிடம் இருந்தது அந்த மாடு, அல்லாஹ் சொன்ன மாடு, அந்த நிறம், அந்த தன்மை வந்து அந்த வாலிபரிடம் விலை பேசினார்கள். அந்த வாலிபருக்கு அது மட்டும்தான் சொத்து, வேறொன்றும் இல்லை. அந்த மாடுதான் அவருடைய சொத்து, பசு மாடு. பாலைக்காரர் பாதிப்பார், அவர் வேறைய தொழில் செய்தார். வந்து கேட்டார் என்ன விலை. அவரும் தெரியும், அல்லா இந்த மாட்டை வரைக்க சொல்லியிருக்க கேள்விப்பட்டது, அவர் அவர் அதுக்குரிய அவருடைய சொத்து அது, அவர் விளையாடித்தார். என்ன விலை? இந்த மாட்டை அறுத்து உரித்து இந்த மாட்டுடைய தோலை ஃபுல்லாக தங்கம் நிறைப்பினால் எந்த அளவு தங்கம் வருமோ, சுருக்கம் என்ன, இந்த மாட்டுடைய அளவுக்கு தங்கம். அது 300 ராத்தல் மாடா, 300 ராத்தல் தங்கம் தந்தால் தருவேன். ஒரு நாளில் குடியாவாரம் செய்தல்ல, போத்தல் வித்தல்ல, செக்கை பம்ப் பண்ணி அல்ல, மற்றவனுடைய காணிய பூமியை பறித்து எழுதி எடுத்தல்ல, ரவுடியை வைத்து மற்றவனுடைய வீட்டை பறிக்கவில்லை, ஐஆர்சியை வைத்து மற்றவனுடைய காணியை பறிக்கவில்லை. ஹலாலான தொழில், தன்னுடைய சொத்துக்கு விளையாடுகிறார். ஒரு நாளில் கோடீஸ்வரனாகிறார். இல்லையா, பொருளாதார அபிவிருத்தி யாருக்கு ஏற்பட வேண்டுமோ, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருங்கள். சம்பவம் நான் இன்னும் முடிக்கவில்லை. தங்கம் கொடுத்தார்கள், அறுக்கத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் கொலை யாருன்னு தெரியாது. தங்கம் கொடுத்து மாட்டை வாங்கி அந்த அளவு தங்கம் கொடுத்து வாங்கினார்கள். இந்த வாலிபர் யார்? இதுதான் கேள்வி. இந்த வாலிபர் மௌத்தாகும் வரைக்கும், பெற்றோர்கள் மௌத்தாகும் வரைக்கும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து மனசு நோகடிக்காத பிள்ளை, மனசு நோகடிக்காத ஏழை பிள்ளை, தாய் தந்தை இழந்த அனாதை பிள்ளை, தந்தை இழந்த அனாதை பிள்ளை, அனாதை பருவத்திலே விட்டு சென்ற தந்தையுடைய சொத்து மாடு, அதை வளர்த்து அப்படியே பசுமாடாக மாறி பெருசாகி அதை தான் என்று அந்த மாட்டுடைய பாரத்துக்கு தங்கத்தை அல்லாருக்காக கொடுத்தான். எனவே கண்ணிமாடர்களே, பெற்றோர்களுடைய இணைவோம், சந்தோஷப்படுத்துவோம், அவருடைய அவர்களை மகிழ்விப்போம், அவருடைய அந்த புண்ணை ஆட்டுவோம், அவர்களோடு சேருவோம். எல்லா முசீபத்தும் மிக சீக்கிரத்தில் இல்லாமலாகும். எனவே இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது. எனவே கண்ணியமானவர்களே, எனவே யார் யார் என்னென்ன துறையில் பெற்றோரோடு கசப்போ, மௌத்தா அவர்களுக்கு அழுவோம், துவா செய்வோம், இஸ்திகபார் செய்வோம், சதக்கா ஜாரியாக்களை செய்வோம். உயிரோடு இருந்தால் இன்று போக முடியுமா? போ, சூரத்தில் இருக்கிறார்கள், அவர் நாளை ஒதுக்கி நேரடியாக போய் உங்களோடு உள்ள கசப்பை நான் மன்னித்து விடுகிறேன், மறந்து விடுகிறேன், நான் களிமாவோடு மௌத்தாக விரும்புகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையா நம்மை மாற்றுவானாக. தலைமுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீங்கள் மூவி அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, கடுமையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, எல்லா விடயங்களும் நம்மை சீராக்குவாயாக, குடும்ப விஷயங்களை சீராக்குவாயாக, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல உறவை ஏற்படுத்துவாயாக, பெற்றோர்களுக்கு பெற்றோருடைய திருப்தியோடு வாழ வைப்பாயாக, பெற்றோருடைய திருப்தியோடு மௌத்தாகினா சொருத்தம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸிலே அல்லாஹ் அந்த திருப்தியை நமக்கு தருவாயாக, நமது பெற்றோர்களை நீ கபூல் செய்வாயாக, யார் யாரெல்லாம் கபிராளியா இருக்கிறவருடைய கபரை சொருக்க பூங்காவாக்குவாயாக, யார் யாரெல்லாம் கஷ்டமான நோய்கள் இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, அவருடைய சிரமங்களை அகற்றி வைப்பாயாக, எங்கள் மூலம் அவர்களை சந்தோஷப்படுத்தியே அவருடைய ரூகை வாங்குவாயாக, களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹர் தாவானா, அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.